பிடியதன்னுருமை குடமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே வன்மை தரு ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின்மதஞ்சேர் அந்தி நிறத்தந்தி முகத்துந்தி வயிற்றைங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாகம் சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்த்திரு தேவாரமும் திருவாசகமுய் வைத்தரை செய்த நால்வர் கொற்றாள் எம் உயிர் துணையே சிவஞான போதமருள் திருவொன்னை மெய் கண்டார் திருத்தாள் போற்றி சிவஞான சித்தியருள் திருத்துறையூர் அருணந்தி சிவன்றாள் போற்றி தவஞான நரகடந்தை மறஞான சம்பந்த சரணம் போற்றி நவஞான நான்மறைகள் நவில் தில்லை உமாபதியார் நற்றாள் போற்றி ஈசான குரவரு மலர்த்தாள் போற்றி எழிலான அபிடேகம் பெற்று காத்து மாசான பல்லுயிரை கூவி உங்கள் மலமகளும் வழியிதன்று அருளினாலும் தேசான தீக்க புரிந்தாண்டு உள்ளும் தெய்வமே யாம் செய்யுங்கையுமாறுண்டோ தாசான அடியவரு கமுதே போற்றி தற்புருஷ தேசிகனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பித்தாப்பெறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்மை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் அத்தாவுன காளாயினி அல்லேன் எனலாமே காரூர் உணலெய்தி கரை கள்ளித்திரை கையார் பாரூர் புகழெய்தி திகழ் பொன்மாமணியுந்தி சீரூர் வெண்ணைத்தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் ஆரூரன் எம்பெருமார்க்கு ஆள் அல்லேன் எனலாமே திருச்செற்றம்பல நம பார்வதீபதே அருட்கடலாகிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சித்தாந்த பாடம் ஆரம்ப என்கின்ற முறையிலே உண்மை விளக்கம் என்ற நூல் இப்பொழுது உங்களுக்கு முன்னாலே விரிவுரையாக வந்திருக்கிறது. உயிர்கள் கடவுளை அடைவதற்கான வழியை காட்டுவது சித்தாந்த நூல். உயிர்கள் ஏன் கடவுளை அடைய முடியவில்லை என்பதை தெரிவிப்பது சித்தாந்த நூல். ஏன் கடவுளை அடைய வேண்டும் என்பதை சொல்லுவது சித்தாந்த நூல். கடவுள் அவர் மாத்திர இருந்துட்டு போறாரு, நாம் தனியாக இருப்போம், கடவுளை ஏன் அடைய வேண்டும், ஏன் அடைய வேண்டும் என்பதை காட்டுவது சித்தாந்த நூல். சித்தாந்தம் என்று சொன்னால் முடிந்ததன் முடிவு, இதற்கு மேல ஒரு முடிவு கிடையாது. ஒரு நல்ல பெரிய கூட்டத்திலே நல்ல தகுதியுடையவன், அறிவுடைய ஒரு பெரியோர் பல பேர் பேசிய பிறகு ஒரு பெரியவர், தகுதி உடைய ஒரு பெரியவர் சொல்லிவிட்டா அதுதான் முடியும். பலர் கூடியிருக்கின்ற கூட்டத்தில் ஒரு செய்தியை பற்றி பல பேர் பல வகையாக பேச, அதிலே கடைசியிலே நல்ல தகுதியுடைய ஒரு பெரியவர் எல்லாருக்கும் ஒத்துக்கொள்ளுமாறு, எல்லாரும் ஒத்துக்கொள்ளுமாறு ஒரு உயர்ந்த கருத்தை சொல்லிவிட்டால் அதுதான் முடியும். எல்லாரும் ஒத்துக்கொள்ளுமாறு ஒரு உயர்ந்த கருத்தை ஒருவர் பெரியவர் சொல்லிவிட்டாரையானால் அதுதான் முடியும். அதுவரையில் அவர்கள் பேசியதெல்லாம் முடிவல்ல, அவர்கள் பேசியதெல்லாம் இவர் பேசிய கருத்துக்குள்ளே அது அடங்கி போகிறது. அதுதான் இந்த சைவ சித்தாந்தம். மற்ற சமயவாதிகள் சொல்லுகிற கருத்துக்களை எல்லாம் சொல்லி, மற்ற சமயவாதிகள் கடவுளை பற்றி, உயிரை பற்றி, பாசத்தை பற்றி சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லி, அதற்கு மேலே நீங்கள் சொன்னது இந்த வகையிலே தவறானது, நீ சொல்லியது இந்த வகையிலே குறையானது, நீ சொல்லியது இந்த வகையிலே சரியல்ல என்று சொல்லி, அதற்கு மேலே தான் ஒரு உயர்ந்த கருத்தை ஒருத்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த கருத்து தான் முடிந்த முடிவு, எல்லாரும் ஒத்துக்கொள்ளுமாறு. அதுபோல அதனாலே சைவ சமயத்துக்கு கீழே இருக்கின்ற சமயங்கள் எண்ணில்லாதது, சைவ சமயத்துக்கு கீழே இருக்கின்ற சமயங்கள் எண்ணில்லாது. இது இராசாங்கத்தில் அமர்ந்தது வைதிக சைவம் என்பார் தாய்மானார். இது இராசாங்கத்தில் அமர்ந்தது வைதிக சைவம் என்று சொல்லுவார் நம்முடைய சமயம். அப்படிப்பட்ட இந்த சைவ சமயத்தினுடைய முடிந்த முடிவாக மற்றைய சமயவாதிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சொல்லி, அதற்கு மேலே ஒரு உயர்ந்த கருத்தை சொல்லி முடிப்பதுதான் சைவ சித்தாந்தம். அதனாலதான் அது சமயாதீதம் என்று சொன்னார் தாய்மானார். நம்முடைய சமயம் கடந்தது, சமயம் கடந்தது நம்முடைய சமயம், தத்துவம் கடந்தது நம்முடைய கடவுள். அதை படி குறிச்சுக்கணும், தத்துவம் கடந்தது நம்முடைய கடவுள், யாரும் கொண்டு இல்லையே வேற. தத்துவம் கடந்தது நம்முடைய சமயம் கடவுள், சமயங்களை கடந்தது நம்முடைய சமயம். சமயம் கடந்ததுன்னா சமயாதீதம், அதான் சைவ சித்தாந்தம் சொல்றோம். சைவத்தில் பல வகை இருக்கு, சைவத்தில் பல வகை சமயங்கள் இருக்குது. அந்த அதுவும் சைவ சமயம், அது வந்து பேதவாத செய்வோம், அதிகாரவாத செய்வோம், சிவாத்துவத செய்வோம், ஈஸ்வர அவிகாரவாத செய்வோம், பாடானவாத செய்வோம் என்றெல்லாம் சமயங்கள் இருக்கு. அந்த சமயவாதிகளுக்கெல்லாம் மேலே சைவ சித்தாந்தி. அதனால நம்முடைய சமயத்தை சைவ சித்தாந்தம் என்றும் சொல்லுவது, சித்தாந்த சைவம் என்றும் சொல்லுவது. சுத்தாத்துவித வைதிக சைவ சித்தாந்த சமயம், சுத்தாத்துவித வைதிக சைவ சித்தாந்த சமயம் என்பது நம்முடைய சமயத்துக்கு முழு பெயர். சைவம்னா கூட நமக்கு முழு பெயர் அமையல, சுத்தாத்துவித வைதிக சைவ சித்தாந்தம். நம்முடைய சமயத்துக்கு நூல்கள் வேதம் சிவாகம். அந்த வேத சிவாகமங்களிலே, சிவாகமத்திலே வந்து சொல்லப்பட்டு இருக்கின்ற கருத்துக்களைத்தான் நாம் அதிகமாக எடுத்துக்கொள்வோம். வேதத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்களை ஓரோ கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான இடங்களில் எடுத்துக்கொள்வோம். முழுவதும் நமக்கு ஆகமந்தான், சிவாகமந்தான். நம்முடைய பூசை, நம்முடைய கொள்கைகள், நம்முடைய வழிபாடு, நம்முடைய மற்றைய கருத்துக்கள் அத்தனையுமே சிவாகமத்திலே சொல்லி இருக்கப்பட்ட கருத்தை தான் நமக்கு உடன்பாடு. அதனால நமக்கு என்ன பேர்னா ஆகம செய்வர்கள், ஆகம செய்வர்கள். வேத வழியிலே நின்று சைவத்தை அனுட்டிக்கிறவர்களுக்கு வைதிக செய்வர்கள், வைதிக செய்வர். இப்ப ஞானசம்பந்தர் வைதிக செய்வர், வைதிக செய்வர். சுந்தரர் ஆகம செய்வர், சுந்தரர் ஆகம செய்வர். விஞ்ஞான சம்பந்தர் வைதிக, அதுக்கு அதுக்கும் வித்தியாசம் அதிகம் இருக்காது, வித்தியாசம் அதிகம் இருக்காது. அங்கு வேதத்தை அடிப்படையாக வைத்துக் கொள்வார்கள், அவ்வளவுதான். ஆக எல்லாம் ஆக வேதத்தினுடைய அந்தம், வேதத்தினுடைய அந்தம், வேதத்தினுடைய முடிவு சித்தாந்தம், வேதத்தினுடைய வேதாந்த தெளிவாம் செய்வ சித்தாந்த திறனுங்கு தெளிக்கல் உற்றா என்பது சிவபிரகாசம். வேதாந்த தெளிவாம் செய்வ சித்தாந்த திறனுங்கு தெளிக்கும். வேதத்தை வடிகட்டி எடுத்தது செய்வ சித்தாந்தம், வேதத்தை வடிகட்டி எடுத்தது அப்படிப்பட்டது நம்முடைய செய்வ சித்தாந்தம். அதனாலே இந்த செய்வ சித்தாந்த நெறியிலே வருவதற்கு பல கோடி பிறவிகளிலே தவம் செய்து பல சமயங்களிலும் புகுந்து இருந்து 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 பார்த்து சலிச்சு அப்புறம்தான் சலிச்சு எடுத்தது, சலிச்சு வந்தது நம்முடைய செய்தி. இனிமேல் சலிப்பே கிடையாது, சலிக்க வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதா? இதுவரையிலும் சலிச்சோம், தள்ளதை தள்ளினான் கொள்றத கொண்டோம், இனிமேல் சலிக்க வேண்டிய அவசியமே, சலிக்க வேண்டியதே இல்லை. புரியுதா? சலிக்கவே எல்லாம் முட்டு, சலிக்க வேண்டியது, சலிப்பு வேண்டாம். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். இது சாதாரணமா இப்ப நான் சொல்றேன், இந்த இடம் உங்களுக்கு மனசுக்கு பட்டும் படாம இருக்கலாம், உங்களுக்கு படும் என்ன பல நாள் கேட்டிருப்பதனாலே, அதனாலே நம்மை ஆண்டவன் சலிச்சு எடுத்துருக்கிறான், மற்ற சமயங்கள் இருந்து நீக்கி புது நீக்கி தனை நினைய வல்லார்க்கு என்றும் அருண் பெருந்துணையை பெரும்பற்ற புரியுறார். புது நீக்கி தனை நினைய வல்லார்க்கு என்றும் பெருந்துணையை என்பது தேவா. அதனாலே பொதுவாக இருந்து பத்தி பண்ணிய காலம் ஜென்மங்கள் உயிர், இப்பொழுது புது நீக்கி சிவனையே வணங்குகின்ற உயர்ந்த நெறிக்கு வந்திருக்கும். இது சிறப்பு நெறிங்கு. எல்லா சாமியும் பொது, எல்லா சாமியோட ஒரு சாமி ஆச்சவனை வச்சு கும்பிடுறது பொது, எல்லாவற்றையும் விட்டு சிவனே பரம்பொருள் என்றவனை வணங்குகின்ற நெறி சிறப்பு நெறி. அப்படிப்பட்ட நெறிக்கு வந்திருக்கும் இந்த நெறியிலே. இந்த நெறிக்கு ஆதாரமாக இருக்கின்ற சித்தாந்த நெறிக்கு ஆதாரமாக இருக்கின்ற நூல்கள் எண்ணில்லாதன. திருமுறைகளும் சரி, சிவபுராணங்களும் சரி, இந்த சிவதூத்த சிவசாத்திரமும் சரி, இன்னும் பல நூல்கள், இன்னும் பல அருளாளர்களால் இயற்றப்பட்ட சைவ சம்பந்தமான நூல் அத்தனையும் இந்த சைவ சித்தாந்தத்துக்கு ஆதாரம்தான். அப்படி இருந்தாலும் சைவ சித்தாந்தத்துக்கே வேலியாக இருந்து சைவ சித்தாந்தத்தை காப்பாற்றுவதும் சைவ சித்தாந்தத்தினுடைய பெருமையை சொல்லுகின்ற நூல்கள் 14 சித்தாந்தங்கள். சைவ சித்தாந்தத்துக்குன்னே ஸ்பெஷல் அதிகாரிகள் மாதிரி எந்த நூல்கள்? உந்தி, களிறு, உயர்போதம், சித்தியார், பிந்திருவா, உண்மை, பிரகாசம், வந்தவரு, பண்புவனா, போற்றி குடி, பாசமலா, நெஞ்சு விடு, உண்மை நெறி, சங்கற்பம் உற்று என்பது 14 சாத்திரங்கள். இப்படிப்பட்ட 14 சாத்திரங்களும் சைவ சித்தாந்தத்தினுடைய உண்மையை விளக்கி சொல்லு. இந்த 14 சாத்திரங்களுக்கு மூல நூல் இது வந்து கேட்டால் சிவாகம். 14 சாத்திரங்களுக்கு மூல நூல் சிவாகம். இது எங்க இருந்து இந்த நூல் வந்ததுன்னா, மெட்ராஸில் இருந்து வாங்கிட்டு வந்தது அல்ல, மதுரையில் இருந்து வாங்கிட்டு வந்தது அல்ல, கோயம்புத்தூர்ல இருந்து அல்ல. அதை குறிப்பா இந்த மன்ற பொருளாளர் நன்றாக சொன்னார்கள். எங்கிருந்து வந்தது? கைலாயத்திலிருந்து வந்தது. சிவபெருமான் திருநந்தேவருக்கு உபதேசிக்க, திருநந்தேவர் சனத்குமார் பகவானுக்கு உபதேசிக்க, ஜனத்குமாரர் சத்தியஞான தரிசனிக்கு உபதேசிக்க, சத்தியஞான தரிசனிகள் பரஞ்சோதி முனிவருக்கு உபதேசிக்க, பரஞ்சோதி முனிவர் மெய்கண்டாருக்கு உபதேசிக்க, மெய்கண்டார் அப்புறம் அருணந்தி சிவம், அரஞ்ஞான சிவம், உமாவதி சிவம் என்று இப்படி இதுக்கு கைலாய பரம்பரை. இதுக்கு நமக்கு என்ன பரம்பரை? கைலாய பரம்பரை. ஆகையினால நமக்கு கிடைத்த நூல், நமக்கு ஆதாரமாக இருக்கிற நூல்கள் எங்கிருந்து வந்தது என்று கேட்டால் சிவபெருமான் மூலமாக வந்தது. அவன்தான் ஆரணம் ஆகம அருளினால உருவு கொண்டு நமக்கு அருளிச்சிருக்கிறான். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணம் அருளானாயில் கதிப்பவர் ரொம்ப அழகா சித்தியா இருக்கு. ஒவ்வொரு வாய்க்கும் முத்துத்தன் மாணிக்கம் தான். ஆரணம் வேதம், ஆரணம்னா வேதம், ஆகமம், ஆகமம்னா சிவாகம். அவன் திருமேனி கருணையினாலே திருமேனி எடுத்துக்கொண்டு நமக்கு நூலை அருளி செய்ய வேண்டும் என்பதற்காக திருமேனி எடுத்துக்கொண்டு ஆரணம் ஆகமங்கள் அருளினால் அவன் திருமேனி எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இப்ப நம்ம பிறந்ததாகனதே நம்ம தலைவிதி அப்படி பிறந்துதான் ஆகணும். அவன் பிறக்கணுங்கிற அவசியம் இல்லை, திருமணி எடுத்துக்கொள்ளவனுங்கிற அவசியம் இல்லை, நமக்காக திருமணி எடுத்துக்கொண்டான. ஓர் உருவம் இல்லாதவன் உருவத்திருமீனி எடுத்துக்கொண்டான். அந்த உருவத்திருமீனி எதற்காக எடுத்துக்கொண்டான் என்று கேட்டால், நாம் உய்வதற்காக அவன் உருவத்திருமீனி எடுத்துக் கொள்கிறான். காரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாயில் கதிப்பவதில்லை. அவன் அருளினாலே உருவத்திருமீனி எடுத்துக் கொண்டு இந்த மாதிரி நூல்களை அருளி செய்யவில்லை. ஆனால் உயர்ந்த கதியை அடைகின்ற உயிர்கள் கிடையாது. நாரணன் முதலாயுள்ள நரர் சுரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குரு சந்தானம் செய்தியும் சென்றிடாங்க. இந்த குரு சந்தான பரம்பரைங்கிற வேலையே கிடையாது, எல்லாமே குருவா இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு அற்புத நெறி, உயர்ந்த நெறி இந்த சைவ சைவ சித்தாந்த நெறி. அதைத்தான் திருப்பல்லாண்ட ஆசிரியர் பின்னை பரவி அறுக்க நெறிதந்த பித்தர்க்கு பல்லாண்டு. நெறிதந்த பித்தர், பித்தர் என்ன, கருணையினாலே பிடிச்சுள்ளார். அதனாலே இந்த சித்தாந்த நெறிக்கு வந்தவர்களுக்கு மறுபடி ஜென்மம் கிடையாது. சித்தாந்தத்தே ஜீவன் முத்தி சித்தித்தலார், சித்தாந்த நெறிக்கு வந்துட்ட அவர்கள் ஜீவன் முத்தர்கள் ஆகிவிடுகிறார். சித்தாந்தத்தே ஜீவன் முத்தி சித்தித்தலார், சித்தாந்தத்தே நிற்போர் முத்தி சித்தித்தவர், சித்தாந்தத்தை நிற்பவர் முத்தி சித்தித்தவர். சித்தாந்த வேதாந்தம் செம்பூருளாதலால் சித்தாந்த வேதாந்தம் காட்டும் சிவனையே என்பது திருமந்திரம். அதேதான் நம்முடைய அருணஞ்சி சிவாச்சாரிய சுவாமி, சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன் தேர்த்தி ஜனத ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்தாண்டு மரங்களில் ஞானவாரி மடுத்தானந்தம் முடிந்து வரும்பரப்பை அறுத்து முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன் என்று மொழிந்திடவலா மொழி மொழிந்திடவும் உலகரலா மூர்க்கராயி பித்தாந்த பெரும்பதற்று பதற்றிப்பாவ பெருங்குழியில் விழுந்துடு வருவது வெண்ணபராந்தி என்று பாடினார் சித்தியார்கள். ஆகையினாலே சித்தாந்த நெறிக்கு வந்து விட்டால் அவர்களுக்கு பரப்பு. அப்படிப்பட்ட நெறிக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறான். இது நம்முடைய சாமார்த்தியத்தினாலே வந்ததல்ல, என்னறிவால் வந்தது. அன்பு சித்தாந்தம்னே நமக்கு தெரியாது, நம்ம அப்பாவுக்கு தெரியாது, பாட்டனுக்கு தெரியாது, அம்மாவுங்க தெரியாது, அம்மாய்க்கும் தெரியாது. இல்லை யாராவது ஒரு பெரியவங்க இருந்து நமக்கு சொன்னாங்க அப்படின்னு இல்லை. இது எப்படியோ நமக்கு தேடி பிடிச்சி நமக்கு இந்த நெறியை அறிவித்திருக்கிறார். எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன்னடியாருக்கு இங்கே என்றால் உரியம் பெறுவான் என்கிறார் சம்பந்தர். அதனாலே இப்படிப்பட்ட ஒரு நெறி இந்த ஜென்மத்துக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், இது முன்ன பிறவிகளிலே செய்த தவத்தின் காரணமாக திருவருளின் காரணமாக கிடைக்கும். இந்த நெறியில இருப்பவர்கள் அவசியமாக இந்த சித்தியாரில் சொல்லுகிற இந்த ஒரு பாட்டின்படி நடந்து கொள்ளவரும். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வணங்கள், வாய்மை, அழுக்கிலா துற வடக்கம், அன்போடு அர்ச்சித்தலாதி, இழுக்கிலா அறங்கள், இழுக்கிலா அறங்கள் ஆனால் இறங்குவான் படுகிறான். இந்த பாட்டை ஒவ்வொருத்தரும் எழுதி வச்சுக்கணும். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம், அழுக்கிலா தவந்தானங்கள், வந்தித்தல், வணங்கள், வாய்மை, அழுக்கிலா துறவடக்க, அன்போடு அர்ச்சித்தலாதி, இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணியறங்கு. இந்த அடிப்படை ஒவ்வொரு செய்வர்களுக்கும் இருக்கணும். இந்த அடிப்படை, இந்த பாட்டை சொல்லியிருக்கின்ற இலக்கணம், இந்த பாட்டில் சொல்லியிருக்கப்பட்ட இலக்கணம் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயம் இருக்கும். ஆகையினாலே இந்த அடிப்படையில் நின்று மனமது நினைய வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையிற்கொண்டங்கு சித்த தெய்வம் போற்றி சினம் முதல் அகற்றி வாழும் செயலரமானால் யாருக்கும் முனம் ஒரு தெய்வம் எங்கும் செயற்கும் முன்னிலையாமல். ஆகையினாலே இப்படி வந்து ஒரு உயர்ந்த உச்சியிலே இது வந்து ஓரும் வேதாந்தம் வந்து உச்சியிற்படுத்த ஆரா இன்ப அருங்கணி விழிந்து சாரங்கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அறிந்தின சிலர். ஓரும் வேதாந்தம் வந்து உச்சியிற்படுத்த ஆரா இன்ப அருங்கணி பிழிந்து சாரங்கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அறிந்தின சிலர். குமரன் சைவ சித்தாந்த அப்படி சொல்றார், இது உச்சியிலே பழுத்திருந்த கனி அங்கேயே வடிகட்டியும் கொண்டு போய் டவுடர் அங்கேயே அது புளிஞ்சு சார தனியா கொண்டு வந்து சாப்பிட்டதுக்கு சமானம்டா இந்த சைவஸ்தானங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நெறி அது இந்த பகுதி மக்களுக்கு திருவருளாலே கிடைச்சிருக்கு. இந்த பகுதி மக்களுக்குன்னா சிலருக்குத்தான், மக்களுக்குன்னா எல்லாரும் மாதிரியும் இது இந்த நெறி வர்றதுக்கு திருவருளாலே அடியின் பட்டவாடு கொஞ்சம் இல்லை. இந்த சித்தாந்த வகுப்பு முதல்ல உண்மை விளக்க ஆரம்பிக்க அன்னைக்கு நான் பட்டபாடு கொஞ்சம் இல்ல, அதுக்கு அத்தனை வகையான சிரமங்கள் எதிர்ப்புகள் அத்தனை எல்லாம் நிறைய இருந்துச்சு. அது உங்களுக்கு அதிகம் தெரியாம இருக்கும், அதனாலே இப்படி இது ஆரம்பிக்கிறேன். இங்கனதான் உண்மை விளக்கமும் எங்க குருநாதர் சொன்னாரு, இந்த உண்மை விளக்கம் பாடங்க இருந்துச்சு, அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அப்படி மெல்ல மெல்ல எல்லாத்துக்கும் சொல்லி எப்படியோ தீச்சை பரவ வச்சு இந்த நெறியை இங்கிட்டு கொண்டு வந்தது ஒரு பெரிய அதிசயம். அதுக்கு முந்தைய இந்த பக்கமே இல்லாலே தெரியாது, ஊர் செய்து தெரியாது, சமயம் தெரியாது, சைவம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. பொதுவாக தான் சாமி மூட்டாளைவா. இதுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் அல்ல எதிர்ப்பு, கொஞ்சம் அல்ல. இந்த நெறியில இருக்கின்ற இந்த இந்த பக்தித்துறையில் இருக்கின்றவர்கள் இந்த நெறி தெரியாமையினாலே அதற்கு நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு. அதுக்கு உலகு கடுதாசி எல்லாம் எழுதி கொடுத்தேன், நீ சொல்லு தவறுன்னு எல்லாம் கையெழுத்து போட்டு கூட கொடுத்தோம். ஆகையினாலே அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பெரும் நெறி இதுக்கு. அதே சிறு நெறிகள் சேராம திருவருளே சேரு வண்ணமாகிய நெறி இந்த நெறி. மற்ற சமயவாதிகள் நெறியல்லா நெறியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். மற்ற சமயவாதிகள் நெறியல்லா நெறியிலே வழியல்லாத வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் எந்த விதமான இடையூறும் இல்லாத நல்ல சுகமான வழியிலே போய் கொண்டிருக்கோம். நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவே சிறு நெறிகள் சேர் திருவருளே சேரு வண்ணம் கூத்தன் அருளி செய்தான். ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த சித்தாந்த நெறிக்கு காவலாக சித்தாந்த நெறியை வளர்ப்பதாக சித்தாந்த நெறிக்கு அத்தாட்சியாக அத்தாரிட்டி சித்தாந்தத்துக்கு வந்து ஊன்றுகோலாக சித்தாந்த பெட்டகமாக சித்தாந்த ரத்தனத்தை பாதுகாக்கின்ற ஒரு பெரிய காவலாக இருப்பதுதான் இந்த 14 சாத்திரங்கள். இந்த நூல்களை எல்லாம் நமக்கு சுவாமி காட்டி இருக்கிறார் என்றால் அது பெரிய ஆச்சரியம். ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த சித்தாந்த பாடத்தில் முதலிலே சித்தாந்தம் பயில்கின்றவர்கள் முதலிலே கற்றுக்கொள்ள வேண்டிய நூல் உண்மை விளக்கம். 14 சாத்திரங்களிலே முதலிலே கற்றுக்கொள்ள வேண்டிய சாத்திரம் நூல் உண்மை விளக்கம். உண்மை விளக்கம் படிச்சாத்தான் கேட்டாத்தான் உண்மை விளங்கும். உண்மை விளங்காமத்தானே இப்போ நம்ம திண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால உண்மை விளங்க வேணுமானால் உண்மை விளக்கம் பாடம் கேட்கணும். பாடம் கேட்கறதா இது இந்த நூலே பாடம் கேட்கறது. பாடம் கேட்கறதா முக்கியம். மிகண்டாருட்ட அருணந்தி பாடம் கேட்டாரு, அருணந்தி கிட்ட மறைஞான சம்பந்தர் கேட்டாரு, மறைஞான சம்பந்த உமாவிசங்க கேட்ட ஆளுகள்லாம் பெரிய. அதனால உபதேச வாயிலாக இவர் உபதேசமாக இது உபதேசம். ஆகையினாலே இந்த நூல் என்ன உபதேசம் பண்ணுதுன்னு கேட்டா உயிரை பத்தி, கடவுளை பத்தி, கடவுளை நாம் அடைய விடாம தடுத்து கொண்டிருக்கிற நமக்கு சத்துருவாயிருக்கிற பாசத்தை பற்றி. அவன் கடவுள்கிட்ட இவன் போயிட்டான்னா இவன் ரொம்ப சுகமா இருப்பான், கஷ்டமே அடைய மாட்டான். அவன் அப்படி விடுறதா நம்ம கஷ்டம் அடையாவிடாம சுகமா வச்சிருக்கிறதா அவனு அப்படின்னு சொல்லி நமக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு சத்துருவா இருக்கிறதா அந்த மூன்று வகையான பாசம். இவனுக்கு இந்த பாதையை விட்டமுன்னா இவன் சௌகரியமா அந்த தோட்டத்துக்கு போய் வெள்ளாமைய நிறைய விளைய வச்சு பழச்சிருவான். முதல்ல இவன் பாதையை அடைச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது தெரியும்ல உங்களுக்கு, பாதையை விட மாட்டு விட்டுட்டா இவன் இந்த தோட்டத்துக்கு போவான், நல்ல அதிகமா விளைச்சலை விளைவிச்சு பணக்காரன் ஆயிடுவான். முதல்ல இந்த பாதையை அடைக்கணும்னு நினைக்கிறான்ல சத்து இருக்குது இல்லப்பா, நல்லா தெரியும் உங்களுக்கு. அது போல கடவுளை அடைஞ்சிட்டான்னா இவன் வந்து சுகத்திலேயே இருப்பான், துன்பத்தை அடைய மாட்டான். அதனால இவனை அடைய விடப்படாது என்று சொல்லி தடுத்து கொண்டிருக்கிறதான் பாசம். அது எப்ப இருந்து இருக்குதுன்னா அப்ப இருந்தே இருக்குது. எப்ப இருந்து இருக்குது அந்த பாசம்? அப்ப இருந்தே இருக்குது. எப்போ? அப்பவே. காலம் சொல்ல முடியாது, காலம் சொல்ல முடியாது. என்று நீ அன்று நான். ஆகையினாலே அப்படிப்பட்ட பாசத்தை எப்படி தகர்த்து எறிவது, அந்த பாசத்தை எப்படி உடைத்து எறிவது என்பதுக்கு வழிகாட்டுவது இந்த சித்தாந்தம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நூல் தான் சைவ சித்தாந்த நூல். அதே இந்த உண்மை விளக்கம். இப்ப இதுவரையில இதுக்கு என்ன உரையும் வேறு முன்னுரை அருமை, சைவ சமயத்தினுடைய சைவ சித்தாந்தத்தினுடைய பெருமை, இதனுடைய நுட்பங்கள், இந்த நூல் எங்கிருந்து வந்தது, இது நமக்கு எப்படி துணை செய்வது செய்கிறது, இது காட்டுகிற நெறி எப்படிப்பட்டது என்றெல்லாம் இந்த முன்னுரையில உங்களுக்கு நல்லா விளங்கும். விளங்குச்சுல்ல? இப்படி விளங்கி கொண்டால் வேறு நெறியில செல்ல மனம் வராது, வேறு நெறியில் செல்ல மனம் வராது. அதனாலே இப்படி இதனுடைய அடிப்படை உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்டதா நம்முடைய சமயம், இப்படிப்பட்டதா நம்முடைய நெறி ஆகா என்று தெரிந்து கொண்டால் அதில் அன்பு ஈடுபாடு அதிகமாகும். விளங்குதா? ஆகவே இப்படிப்பட்ட இந்த நெறியை நமக்கெல்லாம் எடுத்து சொல்லுகிற நூல்கள் தான் இந்த 14 சாத்திரம். சாத்திரம் என்கின்ற சொல்லுக்கு சார்ந்தவனுக்கு உறுதியை தருவது சாத்திரம். சாத்திரம் என்பது தன்னை சார்ந்த ஆன்மாக்களுக்கு அது உறுதியை சொல்லி உறுதிப்படுத்துவதுதான், திறப்படுத்துவதுதான் சாத்திரம். திறம் என்றால் புரியுதல்ல,
உறுதி
சாத்திரம். தன்னை சார்ந்தவர்களே உறுதியான நெறியிலே நிலையிலே இருக்க வைப்பது சாத்திரம். விளங்குதா? ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த சாத்திரத்துல உண்மை விளக்கு என்கின்ற நூல் இப்ப பாடத்துக்கு வந்திருக்கு. இது முதல் பாட்டு விநாயக தோத்திரம். அந்த விநாயக தோத்திரத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த நூலுக்கு மூல நூல் எதுன்னு சொன்னா, சாத்திரங்களுக்கு மூல நூல் எது? சிவாவம். இந்த இப்ப நம்ம சொல்ல போற சாத்திர நூலுக்கு மூல நூல் இது சிவாகம். சிவாகமத்திலே ஞானபாதம், சிவாகமத்திலே ஞானபாதம், சிவாகமத்தில 4 பாதம். ஆகமத்திலே எல்லாகும் 28 ஆகமும், ஒவ்வொரு ஆகமத்துக்கும் 4 பாதங்கள் உண்டு. சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்கின்ற 4 பாதம். சரியாபாதத்திலே சரியை தொண்டு செய்கின்ற முறையை சொல்லும், கிரியாவாதத்துல கிரியை துண்டு, பூஷா விதி முதல பிரதிஷ்டா விதி முதலானவற்றில கிரியா விதியில சொல்லும், கிரியாவாதத்துல சொல்லும். பிரதிஷ்டா விதி கும்பாபிஷேக விதி வரையிலும், ஆன்மார்த்த புஜ பரார்த்த புஜ கும்பாபிஷேக விதி, கோயில் நடக்கின்ற அத்துணை உற்சவம் சக்கலமும் கிரியா விதியில உண்டும். கிரியாவாதத்துல யோகவாதத்துல வந்து ரொம்ப அருமையான பிரதேசத்துல கேட்டுக்கோ, யோகபாதத்துல யோக நெறி, யோக நெறி எப்படி யோகம் பயிலுவது, அட்டாங்க யோகம் முதலான யோக நெறிகளை எல்லாம் தியானம் முதலானவற்றை எல்லாம் சொல்லுவது யோகபாதம். அதற்கு மேலே ஞானபாதத்துலதான் இந்த பதி பசு பாசம் என்கின்ற மூன்றையும், பதி பசு பாசம். இந்த முன்னால சொல்லப்பட்ட மூன்றும் சடங்குகள் போல. இந்த ஞானபாகத்தில் சொல்லுவது சடங்குகள் எல்லாம் முற்றி அதனுடைய பயனை பெறுவது போல. இந்த ஞானபாகம், ஞானபாகம்னாலே புரியுது அல்லவா? பதி, பசு, பாசம், கடவுள், உயிர், நம்ம ஆட்டி வைக்கிற அந்த மலங்கள், பாசம், இந்த மூன்றையும் ஞானபாகத்தில் சொல்லப்படும். அந்த ஞானபாகத்தில் சொல்லப்படுகின்ற அந்த மூன்றையும் சித்தாந்த நூல்கள் சொல்லு. இந்த நூலுக்கு மூலா மூல நூல் இது என்றால் சிவாகம். சிவாகமத்தில ஞானபாகம், சிவாகமத்திலே ஞானபாகத்திலே சொல்லப்படுகின்ற விஷயத்தை தான் இந்த பதினான்கு சாஸ்திரம். சிவாகத்திலே சொல்லப்பட்ட பதிவு சுவாச உண்மைகளை நான் சொல்ல போறேன்னு இந்த ஆசிரியர் சொல்லுகிறார். அந்த சிவாகம என்ன தருகிறது என்று கேட்டால், முத்தியாகிய வளத்தை தருகிறதுங்கிறார். ஆரம்பத்தில் முத்தியாகிய வளம், வளம்னா புரியுது இல்ல? வளம் என்றால் என்ன? செல்வம், வளம் என்றால் செல்வம், செல்வம் செழிப்பு, நல்ல வளமாக இருக்கிறது. நீர் வளம், நிலவளம் சொல்லுவோம் இல்லவா? உயிர் வளம் பெறுவது, இதுல பயிர் வளமாக இருக்கிறது, இது உயிர் வளம் பெறுவதற்கான விதியை சொல்லுவது. வன்மை தரும், வன்மைனா வளம் சொல்லியிருந்தா, வன்மை தரும் எது? ஆகமனு வைத்த பொருள் வலுவா, உண்மை விளக்கம் உரசி. ஆகமத்திலே சொல்லப்பட்ட அந்த முப்பொருள் இருக்குது அல்லவா, பதிவு சுபாச ஆகிய முப்பொருளை பற்றி சொல்ல போறேன். வன்மை தரும் ஆகமனும் வைத்த பொருள் வலுவா, உண்மை விளக்கம் உரை செய்ய. இது உரை செய்யறதுக்கு என்னுடைய ஆற்றல் போதாது, என்னுடைய அறிவு போதாது, அதுக்காக ஒரு ஆளை பெரிய ஆளை கூப்பிடுறேன், துணைக்குன்னு கூப்பிடுறேன். இந்த கம்பெனியை நடத்த எனக்கு ஆற்றல் போதாது, ஒரு பெரிய பணக்காரனை இதில் கூட்டு போட்டுக்கிட்டோம்னா, துணைக்கி வச்சுக்கிட்டோம்னா, இந்த கம்பெனி ஒழுங்காக நடக்கும் என்பது போல. மதஞ்சு அந்தி நிறம், அந்தி நிறம், தந்தி முகம், தொந்தி வயிறு, அடையாளம். அந்த ஆளை நான் வந்து துணைக்கு கூப்பிடுறேன். அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிறு தைங்கரனை பந்தாமாரா புந்தி உள்வை. எங்கே வைக்கிறது? கண்ணால பார்த்ததோட விட்டுறப்படாது, கருத்துல வைக்கணும். புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே கூட ஒருத்தர் சொல்றாருல்லவா, கருத்து கருத்துள் இருத்துவா, ஒரு பக்கம் போக விடாம இங்கே உட்காரு சாமி அப்படின்ட்டு அந்த தொந்தி வைத்து சாமிய அந்தி நிற தந்தி முக தொந்தி வை தைங்கரனை பந்தமர புந்தியுண்மை. இந்த நூல் எதற்காக சொல்லுகிறேன் கேட்டால், பந்தம் அறுவதற்கு, பந்தாவாச அறுக்க வல்லாரலேன்னு வருதல்லவா, பந்தம் அறுப்பதற்காக. ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாதனையை சாதிப்பதற்கு இந்த ஐந்து கரங்களையுடைய விநாயக பெருமானை என்னுடைய புந்தியிலே வைத்து போற்றுகிறேன் என்று ஆரம்பிக்கிறார். சாதாரண காரியம் அல்ல இந்த காரியத்துக்காக, சாதாரணமான ஆள் துணையெல்லாம் இருந்து முடியாது, அதனால பெரிய ஆளை புருஷா இருக்கும். அதற்கு மேலாக சிவஞான போதம் அருளிய வைகுண்ட தேவருக்கு பொல்லா பிள்ளையார் தான் துணை முடியும். பொல்லா பிள்ளையார் தான் பாடம் கேட்டுருக்கார். யார்? மெய்கண்டார். மெய்கண்டாரு திருவண்ணநல்லூர்ல இருக்கிற பொல்லா பிள்ளையார்கிட்ட பாடம் கேட்டு, அதனால எல்லாவற்றிலும் விநாயகப் பெருமான் முன்ன நின்று தோத்திரத்தை எடுத்து கொடுத்தது விநாயகர் தான். திருமுறை எடுத்து கொடுத்தது யாரு? அந்த பொல்லா பிள்ளையார் தான். நல்ல பிள்ளையாரு பொல்லா பிள்ளையார்னு சொல்றாரு. பொல்லாதவன் தான் வருதா? அல்ல 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 அல்ல. அதனாலே சுயம்பு மூர்த்தின்னு, உளியினாலே செதுக்கப்படாத மூர்த்திக்கு பொல்லா, பொல்லா என்று அந்த உலானா போட்டு சொல்லணும். அது அது வராது வாக்கிய வழக்கத்தில், என்ன பொல்லா அப்படின்னு சொல்ல முடியாது, அதனால பொல்லா பிள்ளையா மருவி. கல்லால் நிழல் மலை வில்லாரருடைய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்பது சிவஞான போதத்தை முதல்ல விநாயகர் தோத்திரம். ஆகையினாலே அப்படிப்பட்ட விநாயகரை தோத்திரம் பண்ணி அதற்கு மேலே மாணவன் சிவஞானத்தை அடைய வேண்டும் என்று பிரியமுள்ள ஆசையுள்ள மாணவன் சிவஞானத்தை நன்றாக தெரிந்த ஆசிரியரிடத்திலே கேட்பதாக அமைந்தது. இந்த ஆசிரியர் யார் என்று கேட்டால் திருவதிகை மணவாசகம் கடந்தார். இந்த நூலை அருளி செய்தவர் திருவதிகை. திருவதிகை உங்களுக்கு தெரியும் இல்ல, அதிகை கேடில விரட்டான துறை அம்மானே என்று திருநாவுக்கரசர் அருள் பெற்றார் அல்லவா, அந்த ஊர்ல வாழ்ந்தவர் இந்த ஆசிரியர். இந்த உண்மை விளக்கம் அருளி செய்த ஆசிரியர். இவருக்கு யார் குரு என்று கேட்டால் மீகண்ட தேவர். ரெண்டு வயசு ஆச்சாரியர் தான் இவருக்கு. ரெண்டு வயசு ஆச்சாரியர் எத்தனை பேர் சீடர்னா 49 பேர் சீடர். 49 சீடர்களிலே முதன் மாணாக்கர் அருணிந்தி சிவன். 49 ஒரே மாதிரியா இருக்குமா? படிக்கிற உள்ளவர்கள் அத்தனையும் ஒரே மாதிரியா மார்க் எடுக்குதா? எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரியா அறிவு இருக்காது அல்லவா? 49 மாணவர்கள் இந்த ஆசிரியரிடத்திலே கற்றார்கள். கற்பதுதான் மிக முக்கியம். அதனாலதான் கற்பது அவசியம். நல்ல ஞானாசிரியத்திலே ஞான நூலை கற்பது, அது குருகுல வாசம்னு சொல்றது. குருகுல பலகாலம் அந்த ஆச்சாரியனுக்கு துண்டு செய்யும். என்ன அவன் மனசு சந்தோஷ எந்த வகையில துண்டு செஞ்சா அவன் மனசு சந்தோஷப்படுமோ அந்த வகையில துண்டு செய்யும். அப்படி எல்லாம் செய்யும். அவனுக்கு மனம் மகிழ்ந்து இந்த சீடன் நல்ல சீடன் நல்ல சீடன் என்று மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் போது உன்ன விஷயங்களை சொல்லிக் கொடுப்பான். அப்படி அந்த காலம் அது சாதாரணம் அல்ல. அப்படி கேட்க வேண்டியதுதான் இந்த நூலும். இந்த விஷயம் இப்ப நம்ம சொல்ல போற விஷயங்களுக்கு மேல உயர்ந்த விஷயம் கிடையாது. ஆகையினாலே இப்ப இந்த நூலை அருளி செய்கின்ற ஆசிரியர் திருவதிகை மணவாசகம் கடந்தார். பேர் என்ன? மணவாசகம். இந்த பேர் அவர் எப்படி வச்சுக்கிட்டார் என்று கேட்டால் எல்லாம் திருவாசகம் தான். ஏன பகல் இரவாவதும் அறியேன் மணவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி சினமால் விடை உடையான் மண் திருப்பெரும் துறை உறைவான் பணவன் என செய்த படிறு அறியேன் பரஞ்சுடரே என்பது திருவாசகம். திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் அழிச்ச அந்த வாக்கியத்தை இவர் பேரா வச்சுக்கிட்டார். திருவாசகத்தில் வருகிற முக்கியமான சொல்ல பேரா வைத்துக் கொண்டவர்கள் பல பேர். நிரம்ப அழகியர்னு வருது அல்லவா அன்னப்பத்தில், அதை ஒரு பெரிய ஆசிரியர் வச்சுக்கிட்டார். நிரம்ப அழகியர் எல்லாம் வந்து திருவாசகத்தின் மூலமாக உயர்வு பெற்றவர்கள் எண்ணில்லாத. ஆகையினாலே இப்ப இந்த நூலை அருளி செய்த ஆசிரியர் மனவாசம் கடந்தார். இவருக்கு ஆசிரியர் மெய்கண்ட நாயனார், மெய்கண்ட தேவர். அப்படி மெய்கண்ட தேவரிடத்துல இவர் தன்னுடைய சந்தேகங்களை கேட்கிறார். இதுதான் பாடத்தினுடைய ஆரம்பம். மெய்கண்ட தேவரிடத்துல தன்னுடைய சந்தேகத்தை கேட்கிறார். என்னமா கேட்கிறாருன்னா, சந்தேகம் வந்து உயர்ந்த பொருளை பற்றி சந்தேகம் கேட்கிற சிஷியன் உயர்ந்த சிஷியன். உயர்ந்த பொருளை பற்றி உயர்ந்தவரிடத்திலே சந்தேகம் ஐய வந்து கேட்கிறானே அவன் உயர்ந்த சிஷியன். சாதாரணமானவனா இருந்தா அந்த சந்தேகம் வருமா அவனுக்கு? பகல்ல சாதாரணமானவனா இருந்தா எப்படி கேட்பான்னா, பகல்ல 3 வேளையும் சாப்பிடலாமா 2 வேளை சாப்பிடலாமான்னு கேட்பான். விளங்குதா? இந்த ஆசிரியர் கேட்கறது என்ன தெரியுமா? எப்படி கேட்கிறாரு தெரியுமா? எது உயர்ந்ததாக இருக்கிறதோ அதை கேட்கிறார். அது எப்படி அவரை விழிக்கிறார், விழிக்கிறது விழித்தல் என்று சொன்னால் ஆசிரியரை அழைத்தல். எப்படி அழைக்கிறாருன்னா, பொய் காட்டி பொய் அகற்றி, பொய் காட்டி பொய் அகற்றி, போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் உள்ளம். பொய் காட்டி பொய் அகற்றி, போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டா. ஆசிரியரை இப்படி சொல்லி அழைக்கிறார். பொய் காட்டி பொய் அகற்றி, பொய் காட்டி பொய் அகற்றி, போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். ஆசிரியரை இப்படி சொல்லி ஒரு விண்ணப்பம். பொய் காட்டி பொய் அகற்றி, போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய் காட்டா மெய்யா திருவண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டாரு. இப்படி பாட்டு வந்தீங்களா? பொய் காட்டி பொய் அகற்றி, போதானந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய் காட்டா மெய்யா திருவண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீ தான் கேட்டு அருள். இந்த சுத்தவினாவாகிய விண்ணப்பத்தை, சுத்தவினாவாகிய விண்ணப்பம், வினான்னு பேர், வினான்னா கேள்வி, விடைன்னா பதில், வினா விடை. செய்வ வினாவிடை இருக்குது அல்லவா? செய்வ வினாவிடை எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? இதில் படிச்சிருக்கீங்களா செய்வ வினாவிடை? அதுபோல வினா என்றால் கேள்வி, விடை என்றால் பதில். இந்த வினா எப்படிப்பட்ட வினான்னா, அசுத்த வினா இல்ல, சுத்த வினா. சுத்தமா இருக்கின்ற பொருளை அடைவதற்காக கேட்கின்ற கேள்வி ஆகினாலே சுத்த வினா. சுத்தமாக இருக்கிற பொருள் இது ஒண்ணுதான் சுத்தம், அப்புறம் எல்லாம் சுத்தம் தான். சுத்தமாக இருப்பது எப்போதும், எப்போதும் சுத்தமாக இருக்கிறது இது சிவபரம் பொருள் ஒன்றுதான். சிவம் சுத்தம், சிவம் சாந்தம், சிவம் மங்களம், அப்படிப்பட்ட அந்த பொருளை பற்றி கேட்கின்றபடியினாலே இது சுத்த வினா. சுத்த வினாவாகிய விண்ணப்பத்தை ஐயா நீதான் கேட்டார். ஆசிரியர் எப்படிப்பட்டவர்னா, பொய் காட்டி பொய் அகற்றி, பொய் காட்டி பொய் அகற்றி. பக்குவம் உள்ள மாணாக்களுக்கு, பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு பொய்யை காட்டி பொய்யை அகற்றி. இது பொய், இது மெய். உயிர்கள் எப்படிப்பட்டது என்று கேட்டால், பொய்யிலே பறந்து பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடைசியில பொய்யா போகும். பொய்யிலே பறக்கிறது, பொய்யிலே வாழ்கிறது, கடைசியில பொய்யா போகும். அந்த பொய் எது எது என்று கேட்டால் மாயாமலம். மாயாமலத்திலே தோன்றி மாயாமலத்திலே வாழ்ந்து மாயையிலே ஒடுங்குகிறோம். மாயையிலே தோன்றி மாயையிலே வாழ்ந்து மாயையிலே ஒடுங்குகிறோம். அப்புறம் எல்லாம் மாயமா போயிடுச்சு, எல்லாம் மாயமா போயிடுச்சு. விழுந்தா ஆகையினாலே மாய இருப்பது போல காட்டி இல்லாம இருப்பதுக்கு மாயம். இங்க வச்சிருந்தே மாயமா காணா போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மாயமா போயிடுச்சே, மாய நன்றாக வழங்கி கொண்டு. அதனாலே எது பொய் என்று கேட்டால், எது பொய் என்று கேட்டால், எதை எதை நாம் வந்து மெய் என்று வைத்திருக்கிறோமோ அத்தனையும் பொய். இதுதான் ஒரு அதிசயம். எதை எதை பெரிதாக எண்ணிக்கொண்டு, நிலையானது என்று எண்ணிக்கொண்டு வைத்திருக்கிறோமோ, நினைத்து கொண்டிருக்கிறோமோ அத்தனையும் பொய். உடல் முதல்ல எடுத்துக்க, உடல் எடுத்துக்க, அது மெய்யா பொய்யா? சுத்த பொய். பேர் என்ன தெரியுமா? மெய். உடல் பொய். சில காலம் இருக்கு, சில காலம் இருக்குது, பொய்யா போச்சு. கனவு போல கனவு. உடல் பொய்யா? அப்புறம் நீ பற்றி இருக்கிற அத்தனையும் பொய். என்ன என்ன பெரிதாக எண்ணிக்கொண்டு பற்றியிருக்கிறாயோ அத்தனையும் பொய். பொய்யாய செல்வத்தே உக்கழுந்தி நாள்வோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா. என் அருயிரே அம்பலவா என்ற வந்தன் செய்யாறு மலரடிக்கே செல்லுதாய். பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்து நாள்தோறும், புக்குனா பரவாயில்ல புகுந்தான், அழுந்தனா பரவாயில்ல, ஆனா அதை மெய்யா கருது நாம்பார், அதுதான் ரொம்ப தவறா போச்சு. பொய்யிலே புகுந்தான் பரவாயில்ல, புதுதான் அவனு வேற வழி சரி அழுந்துனியா சரி அதுவும் விட்டு அது நெசம்னு நினைச்சிட்டியாடா அதுதான் அந்த பகுதி பொய்யாய் செல்வத்தே புக்கழுந்தி நான் ஒரு மெய்யாக்கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் அருகிரே அம்பலவா என்றவன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கூத்து விளங்குதா. ஆகையினாலே நம்முடைய உடல்ல இருந்து வாழ்வில் இருந்து சகலமும் பொய், இது புற்புதம்னு விருது. இந்த பொய்க்கு புற்புதம் என்று புற்புதம் என்று சொன்னால் நீர்க்குமுடி, நீர்க்குமுடி இருக்குவாரு அது எப்படி இருக்கு பல 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 பலன்னு அப்படி முட்டையா அப்படி தெரியுது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இல்லாம புற்புதமான அற்ப நிலையாத பொய்க்குடில் குலாவும் மனையாளும், புற்புதமான அற்ப நிலையாத பொய்க்குடில் குலாவும் மனையாளும், புத்திரரும் வீடு மித்திரருமான புத்திசலியாத பெருவாழ்வு, நிற்பது ஒரு கோடி கற்பமெனமாய நிட்டையுடன் வாழும் அடியேன் யார். இப்படிதான் ஆன்மாக்கள் அத்தனையும் இருக்கு. நிற்பது ஒரு கோடி கற்பம் என மாய நிட்டையுடன் வாழும் அடியேன், நித்தன் என தாளில் வைத்த ஒரு காதல் நிற்கும் வகையோத நினைவாய் என்பது திருச்செங்கோடு திருப்புகள். அவர் மாதிரி பொய்யையும் மெய்யையும் விளக்கினவர் யாரும் இல்லை. நிலையா பொருளை உடலா கருதி, நிலையா பொருளை உடலா கருதி நெடுநாட்பொழுதும் அவைமே போய் நெறி போய் செவிடு குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி மலநீர் சயனம் மிசையா பெருகி வடிவே குறிய நெறியாக மறைவோற்றறிய ஒளியாய் பரவும் மலர்தாட் கமலம் அருள்வாய். ஆகையினாலே இப்படி ஆசிரியர் சொன்னாரு, அப்பா உன்னுடைய தேகத்திலிருந்து நீ பற்றி இருக்கிற பொருள் அத்தனையும் பொய்ப்பார், இதை உண்மை என்று எண்ணிவிட வேண்டாம். பக்குவம் உள்ளவானவன் என்ன பண்ணுவா, உடனே ஆசிரியன் சொன்ன அந்த விஷயத்தை அப்படியே மனத்தில் பதிய வைத்துக் கொண்டார். வாஸ்தவம் எல்லாமே சரி, இது பொய் என்றால் சுவாமி எது மெய், அது நல்ல கேள்விதானே. இது பொய் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னா மெய்யன்னு ஒண்ணு இருக்கும் அல்லவா, இருக்கத்தானே செய்யும். பகல் என்றால் துன்பம் என்றால் லாபம் என்றால் நஷ்டம், சுகம் என்றால் துக்கம், இப்படி எல்லா இரண்டு இரண்டால தானே இருக்கிறது. அப்ப இது பொய் என்றால் மெய் என்று எது இருக்கிறது சுவாமி என்று கேட்கிறார். பொய் காட்டி பொய்யாக இந்த பொய்யை உண்மையாக எண்ணி அதில் அழுந்து விடாது. பொய் அகற்றி போதானந்த பொருளா மெய் காட்டும், அந்த பொருள் தான் மெய்யான பொருள். எது தெரியுமா, ஆனந்த பொருள் இருக்கு. ஆனந்த போதானந்த பொருள், போதம் என்றால் அறிவு, அந்த அறிவிலே ஆனந்தமாயிருக்கிற பரம்பொருளாகிய சிவபரம்பொருள், அறிவிலே ஆனந்தமாக இருப்பது, அறிவில் ஆனந்தம். என்னை அறிவென்றால் என்னை அறிவென்றான், என் அறிவில் ஆனந்தன் தன்னை சிவம் என்றான், என்னை அறிவென்றான், என் அறிவில் ஆனந்தன் தன்னை சிவம் என்றான், என்னை உன்னை பாரா மறைத்ததுவே பாசம் என்றார். இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தரா, இம்மூன்றும் ஆராய்ந்தவர் என்னை அறிவன்தான், என் அறிவில் பாசம், என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவன், அறிவில் ஆனந்தம், அறிவில் ஆனந்தம். ஆகையினாலே போதானந்த பொருளா அயால போதம் என்கின்ற அறிவிலே ஆனந்த பொருளாக விளங்குகின்ற மெய்ய காட்டுகின்ற மெய்யா தன்னுடைய ஆசிரியரை அப்படி அழைக்கிறார். ஆசிரியர் கிடைச்சா என்ன வாய்ப்பு, பொய் காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய் காட்டும் மெய் கண்டாய் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் காட்டா மெய்யா, மெய் காட்டும் மெய் கண்டாய். அதையால இந்த ஆசிரியர் எப்படி மெய்ய கண்டவர், மெய் கண்ட தேவர், பொய் கண்டாரு காணா புனிதம் அத்துவித மெய் கண்டா நாதனரும் மெகு நாடு. பொய் கண்டார் காணா, மற்ற சமயவாதிகள் கண்ட பொய்யே காணாத ஒருவர், மற்ற சமயவாதிகள் ரொம்ப கவனமா ஆழமா ரொம்ப கருத்தா கேட்கணும். பொய் கண்டார் காணா, பொய் கண்டார் என்றால் மற்ற சமயவாதிகள், பொய் கண்டார் காணா அவர்களால காண முடியாது, பொய்கண்டார்கான புனிதமென அத்துவித மெய்கண்ட நாதனன் மேவுநாள் என்றான். ஆகையினாலே மெய்காட்டு மெய்கண்டாய் விண்ணப்பம். அப்படி மெய்ப்பொருளை கண்டவராய எம் குருநாதரே பொய்காட்டா மெய்யா. பொய்காட்டா என்றால் இப்பக்குவம் உள்ளவனுக்கு பொய்ய காட்டினா ஆமான்னு ஒத்துக்குவான். பக்குவம் இல்லாதனும் பொய்ய பொய்ன்னு சொல்லணும்னா ஒத்துக்க மாட்டான். அதுலேயே அழிந்து கிடக்கிறான் பாரு. வீடு மனைவி மாடு மக்கள் பணம் பட்டம் பதவின்னு அடைப்பு இதெல்லாம் பொய்யப்பா, இதை விட்டுட்டு மெய்ய வந்து கண்டுகொள்ற வழிய பாருவா அப்படின்னு சொன்னா நம்மளை கிட்ட கோவிச்சுக்குவான், சண்டைக்கு வந்துடுவான். அவன் எவ்வளவு பற்றா இருக்கிறான் அதுல உண்டா இல்லையா? இப்ப நமக்கு இருக்க எல்லாம் இருக்கு, இருந்தாலும் நம்ம வந்து அயால உணர்ந்து கொண்டோம். ஆமா ஆமா வாஸ்தவம் தான், இது உண்மைதான், இதெல்லாம் பொய்யுத, ஆனா அது மெய்யின். அவனுக்கு மெய்ய பத்தி என்னானே தெரியாது, பொய்யத்தான் மெய்யா நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன்கிட்ட பொய்ய சொல்லப்படாது. பொய்காட்டா மெய்யா திருவண்ணை வித்தகம். திருவண்ணை நல்லூரில் இருந்து இருக்கிற ஞானாசிரியனே. வித்தகர் என்றால் ஞானத்தை உடையவன். திருவண்ணை நல்லூர் சாத்திரம் தோத்திரம் ரெண்டுக்கும் மூலசாரமாக விளங்கியதுதான். தோத்திரம் சுந்தரரால் அருளப்பட்ட தோத்திரம், சாத்திரம் வைகுண்ட தேவரால் அருளப்பட்ட சாத்திரம், ரெண்டும் திருவண்ணூர். ஆகையினாலே திருவண்ணை சுத்தவென ஐயா நீதான் கேட்டேன். அதனாலே நான் கேட்கின்ற இந்த சுத்தவெனாவாகிய விண்ணப்பத்தை தேவரீர் கேட்டருளகம் அப்படின்னு இந்த பாட்டில் கேட்கிறார். இது கேள்வி. இந்த கேள்விக்கு கேள்வி என்னென்ன கேட்கிறாருன்னு அடுத்த பாட்டில் சொல்றாரு. என்னென்ன எனக்கு சந்தேகங்கிறத கேட்கிறார். ஏழு வகையான சந்தேகம், ஏழு வகையான சந்தேகம். அடுத்த பாட்டு அது எப்படின்னா, ஆறாறு தத்துவம் ஏது, ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா விரை ஏது, மற்றவற்றின் வேறாக நானேது நீ ஏது, நாதனடா அஞ்செழுத்து தானேது தேசிகனே சாற்று. இதுதான் இந்த பாட்டு. இந்த ஒரு பாட்டு தான் கேள்வி. என்ன சந்தேகங்கிறது அவருக்கு இதில் சொல்லிட்டார். என்னென்ன சந்தேகம் அப்படின்னா, ஆறாறு ஆகி முப்பத்தாறு தத்துவங்கள் என்ன என்ன? அந்த முப்பத்தாறு தத்துவம் மாயாமலம். இந்த முப்பத்தாறு மாயாமலம், ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, ஆணவமாகிய சகசமலம் எது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா விரை ஏது, அன்றேதான் ஆணவம் ஏது, மாறா மாறா அன்றேதான் மாறா ஆணவம் ஏது, வினை ஏது, கண்மமலம் எது, மாயாமலம் எது, ஆணவமலம் எது, கண்மமலம் எது, ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது. இந்த மலங்களும் நானும் உன்ன பின்னிட்டு கிடக்கிறோம். மலம் வேற நான் வேறேங்கிறது இல்லாதபடிக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்படித்தான் இருக்கிறோம். உடலிலே மலம், உள்ளத்திலே மலம், உயிரிலே மலம். உடல்ல மலம், உள்ளத்திலே மலம், உவ்வித உயிரிலேயும் மலம். புழுக்கனுடை புன்குரம்பை தீந்து வச்சா பொல்லா கல்வி ஞானம் இல அழுக்கு மனத்து அடியும் உடையாய் உன்னடைக்கிறது. என்னைக்கு கழுவி துளைக்கிறான் அத்தனையும் விளங்குதா? ஆகையினாலே இப்படி இந்த ஆணவன் கண்ணமாயிய மலங்களிலிருந்து வேறு என்று சொல்ல முடியாதபடி நான் ஒன்றாக இருக்கிறேன். ஆணவத்தோடு அத்துவிதம் ஆனபடி, ஆணவத்தோடு அத்துவிதம் ஆனபடி, மெஞ்ஞான தானுவியனோடு அத்துவிதம் சாரு நாள் என்னாலும் என்பது தாய்மான ஒரு பாட்டு. இப்ப ஆணவமும் நாம எப்படி இருக்கிறோம்? உன்னா இருக்கிறோம், உன்னா இருக்கிறோம். ஆணவம் வேறு, நாம் வேறு இல்லாதபடி ஏகபோகமாய் நீ நானுமாய்ங்கிற மாதிரி இப்ப இருக்கிறோம். அதே கொடிக்கவி ஆசிரியர் என்ன பண்ணாரு, திரிமலத்தில் குளிக்கும் உயிர்னாரு. திரிமலத்தில் குளிக்கும் இந்த அளவுக்கு நீங்க இதை நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய தன்மை இப்படியா? திரிமலத்தில் குளிக்கும் உயிர் அருள் ஊடும்படி குடி கட்டினது. அதனாலே அன்றைய தான் மாறாவினை எது, மற்றவற்றின் வேறாக நானே எது, நீ உனக்கு இந்த மலத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, சிவனுக்கும் மலத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நீ ஏது, நானே ஏது, நீ ஏது. நாதன் நடம் அஞ்சு எழுத்து, தானே ஏது. நாதன் நடம் ஏது, அஞ்சு எழுத்து ஏது. நாதன் நடம் ஏது, அஞ்சு எழுத்து ஏது, தானே ஏது. தேசிகினே சார், அஞ்சு எழுத்து தான் ஏது, நாதன் நடம் ஏது. அப்படி ஏழு வேணா இதுல ஆறாறு தத்துவமேது, ஆணவமேது, அன்றேதான் மாறாவரையேது, வற்றி வற்றின் வேறாக நானேது, நீயேது, நாதன் நடம் அஞ்செடுத்து தானேது, தேசிகிருக்க ஏழு கேள்வி விளங்குதா? இதுக்கு விட சொல்றாருதான் மீதி பாடலாம் விளங்குதா? ஆகையினாலே இப்படி வந்து இந்த வினாவை கேட்டு இந்த வினாவுக்குண்டான விடையை தெரிந்து கொண்டால் அவன் சிவகதியை அடைவதற்கு தகுதியுடையவனாகும். என்ன செய்தால் சிவகதியை அடையலாம் என்கின்ற வழி தெரிஞ்சிடும், வழி தெரிஞ்சிடும். அதனால இது வந்து விண்ணப்பம், இது வந்து விண்ணப்பம். அதுக்கு ஆசிரியர் எப்படி சொல்றாரு தெரியுமா? உள்ளபடி இத்தை உரைக்கிறது ஆசிரியர் பதில் எப்படி சொல்றாரு? உள்ளபடி இத்தை உரைக்கிறது. நீ இப்ப இந்த கேட்ட கேள்வியெல்லாம் உள்ளது உள்ளபடி சொல்றேன், ஆகமத்துல உள்ளத அப்படியே சொல்றேன். அப்படி சொல்றார், உள்ளபடி இத்தை உரைக்க உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர். வள்ளலாகிய பரமேஸ்வரன் திருவாய் மலர்ந்த அருளி செய்தான் அல்லவா சிவாகம். வள்ளலாகிய பரமேஸ்வரன் திருவாய் மலர்ந்து அருளி செய்த சிவாகம் இருக்குவாரு, அந்த ஆகமத்திலே உள்ள செய்திய அப்படியே உனக்கு சொல்றேன். நூல் வெள்ள உள்ளதை சொல்லணும், அவ இஷ்டத்துக்கு ஒன்று சொல்லப்படாது அப்படிங்கிற குறித்து, நம்ம இஷ்டத்துக்கு ஒரு கருத்து சொல்லப்படாது. நூல் வழியிலே பரமேஸ்வரனாலே அருளி செய்யப்பட்ட நூல்களில் உள்ள கருத்து உள்ளபடி இத்தை உரைக்க உந்தனுக்கு வள்ளல் அருளாதென்று வாய் மலர்ந்து தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோக நிகழ்ப்பு புதல்வா உற்று. சிவாகமத்திலே சொல்லப்பட்ட அடைவு, அடைவுனா முறைப்படி, சிவாகமத்திலே சொல்லப்பட்ட அந்த வரிசைப்படி முறைப்படி உனக்கு சொல்லுகிறேன். இப்ப இந்த புத்திரனுக்கு அவர் ஒரு பட்டமே கொடுத்துட்டார். என்ன பட்டம் தெரியுமா? ஆனந்த யோகம் நிகழ்ப்பு புதல்வா உற்று. ஆனந்த யோகத்திலே விளங்குகின்ற இந்த கேள்விக்கு வந்துட்டதுனாலே, இந்த கேள்விக்கு வந்துட்டதுனால, சுத்த வினாவாகிய சிவத்தை பற்றி கேட்கின்ற கேள்விக்கு வந்துட்டதுனால அந்த புத்திரனுக்கு ஆனந்த யோகனுகள் புத்திரன்னு பட்டம் கொடுத்தார். ஆனந்த யோகனுகள் புதல்வா உற்று. அடுத்தாப்புல தொடங்குறதா இந்த ஆன்ம தத்துவம். ஆன்ம ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம், இது மூணும் தீட்சப்பட்டவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆத்ம தத்துவாயஸ்வதா, வித்யா தத்துவாயஸ்வதா, சிவ தத்துவாயஸ்வதா என்று மூன்று வகையாக தத்துவங்கள். இந்த மூன்று தத்துவங்களும் சுத்தமாகும் பொருட்டாக ஆசமனத்தை பண்ணுகிறோம். அப்படிப்பட்ட இதிலே முதலில் இருப்பது ஆன்ம தத்துவம். ஆன்ம தத்துவம் என்று சொன்னால் அசுத்தத்துவம் என்றும் பெயர் இருக்கு. வித்யாதத்துவம் என்று சொன்னால் சுத்தாசுத்தம் என்று பெயர். சிவதத்துவம் என்றால் சுத்தத்துவம் என்று பெயர். சிவதத்துவம் சுத்தம், வித்யாதத்துவம் சுத்தாசுத்தம், ஆன்மதத்துவம் அசுத்தம், மிச்சரம். சுத்தாசுத்தங்கிறது மிச்சரம், ஆன்மதத்துவம் அசுத்தம். அந்த தத்துவத்தை பற்றி சொல்றாரு. அந்த தத்துவங்கள்ல முதல்ல இருப்பது எது என்று கேட்டால் மண்ணுத்தன். முதல் தத்துவம் மண். மண் முதலாக நாத முடிவாக உள்ளது 36 தத்துவங்கள். மண் முதலாக நாத முடிவாக, பிருத்திவி முதலாக நாதமீராக உள்ள 36 தத்துவம். அதில் 24 உருபகுதி, 7 உருபகுதி, 5 உருபகுதி. அந்த 24 முதல்ல இருக்கிற தத்துவம் தான் இந்த பூமி. பூமி மண் பொன் நாற்கோணம் பூமி, நாற்கோணம் பூமி புனல் நன்னு மதியின் பாதி ஏற்கு அனல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கம் அறுகோணம் கால்வட்ட ஆகாய ஆன்மா உருகாயமாய் வற்றாலும். இது எப்படின்னு கேட்டா பூமிக்கு அடையாளம். அதுக்கு அடையாளம் எப்படி என்று கேட்டால், நாற்கோணம் என்று சொல்லுவது பூமியே நாற்கோணம். அதனாலதான் நானிலம் என்று வழங்கப்படுகிறது. நானிலம் நாற்கோணம், பூமிக்கு அடையாளம் நாற்கோணம் சத்துரம். அதனாலதான் பூமிக்கு ஒரு இது எழுதும் போது பத்திரத்துல என்ன பண்ணுவோம், நான்கு எல்லை போட்டுருந்தோம். பூமிக்கு நான்கு எல்லை, அதற்கு மேற்கு, அதற்கு கிழக்கு, அதற்கு வடக்கு, அதற்கு தெற்கு என்று நான்கு எல்லை போட்டுருந்தோம். அதனால பூமிக்கு நாற்கோணம் அடையாளம். நாற்கோணம் பூமி புனல் நன்மதி என்பாதி. புனல் என்கின்ற அப்பு இருக்க தண்ணீர், அதுக்கு அர்த்த சந்தர வடிவம் சொல்றது. அர்த்த சந்திர வடி, அர்த்த சந்தர வடிவம்னா சந்திரன் பாதி சந்திரன் இருக்கிற அம்பாரு அட்டமி சந்திரன் அர்த்த சந்தர வடிவம். அதை காட்டுங்க நேரா அப்படின்னா காட்ட முடியாது. எப்படி அர்த்த சந்திரன்ல பாதி தண்ணீர்னா காட்ட முடியாது. நாற்கோணம் பூமி புனல் நன்மதி என்பாதி. ஏற்கு அனல் முக்கோணம், அனல் இருக்கு முக்கோணம், அது மூன்று கோணங்களாக அனல் இருக்கும். ஏற்கு அனல் முக்கோணம். எப்போது ஆர்க்கும் அறுகோணம் கால், கால்னா காற்று, கால்னா காற்று, அதுக்கு அறுகோணம், அறுகோணம் 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 தெரியுமா? சரவண பாபாவுக்கு போடுறோம் அறுகோணம், விளங்குதா? அது காரணம் என்னன்னா திக்கே ஆறுதான், நான்கு திக்கு மேல கீழே ஆறு, இதுலதான் காற்று, அதுக்கு அறுகோணம் கால். ஆகாயம் வட்டம், அறுகோணம் கால் வட்டம் ஆகாயம், ஆகாயம் வட்டம். இது உங்களுக்கு ஓரளவு புரியும். ஆகாயம் எப்படி இருந்தா அடையாளம்னால் வட்டம் தான், அறுகோணம் கால்வட்டம் ஆகாயம். இது இந்த பஞ்சபூதங்களுக்கு உண்டான அடையாளம். எல்லாவற்றிற்கும் முதலாக இருப்பது பஞ்சபூதம் தான், எல்லாவற்றிற்கும் முதலாக இருப்பது பஞ்சபூதம் தான். நம்முடைய வாழ்க்கை உடம்பு எல்லாமே பஞ்சபூதம் தான். இந்த அஞ்சு தான், மண் தண்ணீர் நெருப்பு காற்று ஆகாயம், அஞ்சு. ஆகையினால இந்த அஞ்சு பூதங்களாலதான் உடம்பு உண்டாயிருக்குங்கிறார். இதுக்கு பூத பரிணாம சரீரம்னு பேர், பூத பரிணாம சரீரம், பூத பரிணாம சரீரம். பரிணாமம்னா ஒன்று மற்றொன்றாக, அதே பொருள் மற்றொன்றாக மாறும். அது எது போலன்னா பால் தயிராவது போலங்கிறார். பால் தயிராவது போல, பால் இருக்குதா அப்புறம் என்ன ஆகுது, தயிர். அப்புறம் தயிர் பாலாகாது, தயிர் பாலாகு, பால் தயிராகும் தயிர் பாலாகும். அதுபோல மண் தண்ணீர் நெருப்பு காற்றாக ஆகிய பஞ்சபூதங்களாலே இந்த உடம்ப பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆகாய ஒரு காயமாக இவர்த்தாங்க. காயம்னு உடம்புக்கு என்ன பேரு,
காயம்,
காயம்னு காயம்தான், காயமே விளங்குதா? ாலே இப்படி மண்ணு பகுதி தான் இந்த தசை, தசை தோல் முதலானவற்றெல்லாம் மண் பகுதி. அதுக்கு மேல நீர் பகுதி தான், எங்க பார்த்தாலும் நீர் இருக்குது. நீர் இல்லைன்னா எங்க பார்த்தாலும் நீர் போயிட்டு வந்துகிட்டு இருந்துருக்கு. அதுக்கு மேல நெருப்பு இருக்கிறதா நல்லாவே தெரியும், உஷ்ணம் நெருப்பு இருக்கு. நெருப்பு இல்லைன்னா குளிர்ந்து போயிருவாங்க. நெருப்பு இல்லைன்னு வச்சுக்க, குளிர்ந்து போச்சு உனக்குதா நெருப்பு. அப்புறம் காற்று நல்லாவே தெரியுது, காற்று நல்லாவே இருக்கு. பத்து வாயுக்கள் அது வேற, காற்று இருக்கு. அப்புறம் ஆகாயம், ஆகாயங்கிறது வெளி, இந்த துவாரம் எல்லாம் ஆகாயம். இந்த துவாரங்கள் இருக்கு, வெளிகள் இருக்கு, இடைவெளி கேப்பு கேப்பு, அதெல்லாம் ஆகாயம். கேப்பு இல்லை சந்திரமா கண்டுபிடிச்சு இப்படி கட்டிக்கிறதமா பண்ணிருக்கிறான் இந்த உடம்பு. இந்த உடம்ப பண்ணி இருக்கிற ஒரு அதிசயத்தை பார்த்தீங்கன்னாலே ஆகா, இந்த உடம்பு பண்ணவே எவ்வளவு கட்டிக்காரனாக எல்லாருக்கும் கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்துக்கும் இருக்குது இல்ல, ஒரு மாதிரியா தான் தெரியுது. ஆனா ஒரு மாதிரியா தெரியல, மூக்கு கண்ணு காது எல்லாருக்கா, ஒருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி தனி, எத்தனை பேர்த்துக்கு இத்தனை அச்சு எங்க வச்சிருப்பானு தெரியும். அதனால அவனுக்கு அச்சன்னு இந்த மாதிரி அச்சல வார்த்து கொடுக்கறதுனாலே அவனுக்கு அச்சன் விளங்குத. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வாயி கண்ணு மூக்கு இருக்குது, ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகம் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு. ஒரே மாதிரியா இருந்தா பெரிய சிக்கலா போச்சு. இப்படியாக படைச்சிருக்கான். அதனால நற்கோணம் பூமி புனல் நன்மதி என்பாது இயற்கணல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால்வட்ட ஆகாய ஆன்மா உரு காயமா இவற்றால் உற்று, இவற்றால் உரு காயமாம். இந்த உனக்கு சரீரம் கிடைச்சிருக்கிறது இந்த அஞ்சு உருள்கள் மூலமா தான் உனக்கு சரீரம் கிடைச்சு. இந்த 36ல இப்ப 5 போயிருக்கு, 24ல 5 போயிருக்கு, மீதி 19 இருக்கு. அந்த பஞ்சபூதத்துக்கு மறுபடி சொல்றாரு நிறம் சொல்றாரு, நிறமும் எழுத்தும் வருது அடுத்தாப்புல. பஞ்சபூதத்துக்கு நிறம், நிறம் 5 தான், நிறங்களோர்
5
நிறம் 5 தான். அப்புறம் அது கிளை நிறங்களாக பல நிறங்கள் இருக்கிறது, கிளை நிறங்களாக பல நிறங்கள் இருக்கிறது. அதுல பிரதானமா இருக்கின்ற நிறம் 5 தான். அது என்னென்ன நிறம்னா, பொன்னிறம், வெண்மை நிறம், சிவப்பு, கருப்பு, தூமம். பொன்பார் புனல் வெண்மை, பொன்பார் புனல் வெண்மை. பார் என்கின்ற பூமி இருக்கே அதுக்கு நிறம் பொன்னிறம், பொன்னிறம். அந்த பொன்னிறமா இருக்கின்ற பூமி நல்ல விளைவு தரும், நல்ல விளைவு தரும். இப்ப மண்ணு பல நிறம் உடையதாக இருக்கிறது, மண்ணு பல நிறங்கள் உடையதாக இருக்கிறது, அப்படித்தானே? பல நிறங்கள் உடைய மண்ணை பார்க்கிறோம். ஆனாலும் அந்த நிறங்களுக்கெல்லாம் முதன்மையாக இருப்பது பொன்னிறம் தான். பொன்னிறமாகிய மண்ணு தான் மிக தகுதி வாய்ந்தது. அதனாலே அது முதன்மை பற்றி புன்பார், பூமிக்கு நிறம் பொன்னிறம், புன்பார். புனல் வெண்மை, தண்ணீருக்கு நிறம் வெண்மை தான். தண்ணீருக்கு நிறம் சுத்தமான தண்ணீர் வெண்மை, பொன்பார் புனல் வெண்மை. பொங்கும் அனல் சிவப்பு, அது நல்லா தெரியும், அனல் சிவப்பு, அனலுக்கு நிறம் சிவப்பு தான். வன்கால் கருமை, கால்னா காற்று, அதுக்கு வன்கால் போட, வன்கால்னா வலிமை மிகுந்தது, காற்றை போல வலிமை மிகுந்தது ஒன்றும் கிடையாது. அடிச்சதும் நான் ஓங்கி அடிச்சே போடும், அதனாலே அதுக்கு வன்கால் வலிமையான காற்று. நிறம் கருப்பு, காத்துக்கு நிறம் கருப்பு, அதனாலதான் காத்து கருப்புன்னு சொல்றாங்க. காத்து கருப்புங்கிற வளமொழி இருந்துகிட்டு இருக்குது, பொருத்தமா தேர் காத்துக்கு ஒரு பூடி பார்த்து பூடி. காற்று கருப்பு, வன்கால் கருமை. வளர்வான் தூமம், வளர்வான் புகை நிறம், ஆகாயம் புகை நிறம். ஆகாயத்தை பார்த்தினா புகை நிறம் நல்லாவே தெரியும், ஆகாயத்தை பார்த்தா புகை நிறம் நல்லா தெரியும், புகை போல ஆகாயம். சாம்பல் கலர், வன்கால் கருமை வளர், வளர்வான் தூமம் என்பார். 5 நிறத்துல வந்துருச்சா. பூதங்கள் என்று சொன்னால் இது தூல பூதம்னு பேரு. இந்த பூதங்களுக்கு என்ன பேரு? தூல பூதம். தூலம்னா பருமனா தெரியறது, விளங்குதா? அப்புறம் இதுக்கு சூக்ம பூதம்னு வேற இருக்கு. தூலம் என்றால் சூக்மம், அதற்கு சூக்மம்னா மிகச்சிறியதாக இருப்பது, மிக பெரியதாக இருப்பதற்கு தூலம். வடமொழியெல்லாம் இதெல்லாம் வடமொழி. அப்படிப்பட்ட இந்த பூதங்களிலே ஈஸ்வரன் ஒவ்வொரு பூதங்களையும் இருக்கிறான், ஒவ்வொரு பூதங்களிலேயும் பூதங்களோரும் பூதங்களோரும் நின்றாய். இல்லைன்னா பூதங்கள் அசையாது, அப்படியே இருக்கும், காத்து அப்படியே இருக்கும், தண்ணீர் அப்படியே நிற்கும், மண் அப்படியே இருக்கும், எல்லாம் அப்படியே இருக்கும், புரியுதா? அந்த பூதங்களுக்குள்ளே இருந்து அவைகளை இயக்குகிறான், பூதங்களுக்குள்ளே இருந்து அதனால அவனுக்கு என்ன பேர் தெரியுமா? சிவபெருமான் பூதநாயகன், வேதநாயகன், பூதநாயகன், பூத நாயகன், கணங்களுக்கு தலைவன். அது வேறு, இது பூதநாயகன். பூதநாயகன் புண்ணிய மூர்த்தி என்பது அப்பர் தேவா. பூதநாயகன் புண்ணியம், வேதநாயகன் அவனே, பூதநாயகன் அவனே. புரியுதா? இந்த பூதங்களுக்கு எழுத்துக்கள், அந்த பூதங்களுக்கு மூல எழுத்துக்கள். வன்கால் கரும வளர் வளர்வான் பூமம் என்பார் எழுத்து லவரைய பாராதிக்கென்றும் அழுத்தமதாய் நிற்கும். அது லகரம் வகரம் லவர லவரைய அந்த லவரைய பாராதிக்கென்றும் எழுத்து லவரைய பாராதிக்கென்று அழுத்தமதாய் நிற்கும். அது லகாரம் வகாரம் ரகாரம் யகாரம் அகாரம், லகர வகர ரகர யகர அகரம், இந்த அஞ்சு எழுத்துக்களும் அந்த பூதங்களுக்கு அட்சரம், பூதங்களுக்கு அட்சரமாக இருக்கும். அட்சரம் என்றால் எழுத்து என்றாலும் உண்டு. லகர அட்சரம் பூமியை இயக்குகிறது, அதற்கு மேல வகர அட்சரம் நீரை இயக்குவது, யகர அச்சரம் நெருப்பை இயக்குவது, ரகர அச்சரம் நெருப்பை இயக்குவது, யகர அச்சரம் காற்றை இயக்குவது, அகர அச்சரம் ஆகாயம், ஆகாயத்துக்கு அகரம், காற்றுக்கு யகரம், நெருப்புக்கு ரகரம், நீருக்கு வகரம், பூமிக்கு லகரம். எழுத்து லவரைய பாராதிக்கென்று அழுத்தமதாய் நிற்கும். அது இந்த எழுத்துக்கள் அந்த பூதங்களுக்கு உண்டான அச்சரங்கள், அச்சரங்கள் மூல பிந்துக்கள்னு சொல்றது, அது மூல பிந்து என்று சொல்லுவது. அந்த பூதங்களை எல்லாம் இந்த அச்சரங்கள் உள்ளே இருந்து இயக்கும். பூதங்களுக்கு உயிர் என்றும் சொல்லலாம், அதே பூதங்களுக்கு உயிர் என்றும் சொல்லலாம். இப்ப இதுல ஒரு உயிர் இருக்குது இல்ல, இது ஒரு பூதம்னு வச்சுங்க, இதுக்குள்ள என்ன இருக்கு? சிம் கார்டு அப்படித்தானே, அதான் அது உயிர். அது போல அந்த அச்சரங்கள் உள்ளே இருந்து இயக்குகிறது. இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா, ஞானிகளுக்கு தெரியும். அந்த தண்ணீர் அந்த எழுத்த காட்டுங்க வானாவே அப்படின்னா காட்ட முடியாது, எழுதினாலும் நிற்காது. விளங்குதா? இது கடவுளுக்கு, ஞானிகளுக்கு. இதற்கு மேல பூதங்களுக்கு அடையாளம் சொல்றாரு. பூதங்களுக்கு அடையாளம், அடையாளம் எப்படின்னா குறி, உடைய குறி என்றாலும் அடையாளம் என்றாலும் உண்டு. குலிஷம், கோகநதம், சுவத்தி, அறுபுள்ளி, ஆரமுதல், பூமிக்கு குலிஷாயுதம் அடையாளம். பூமிக்கு குலிஷம்னா வச்சராயுதம், வச்சராயுதம் அடையாளம் பூமிக்கு. கோகநதம், கோகநதங்கிறது தாமரை, கோகநதங்கிறது தாமரை, நீருக்கு தாமரை அடையாளம். அது ஒரு குறிப்பா நமக்கு புரியுது. எப்படின்னா நீரில் இருக்கிற வஸ்துக்களிலே தாமரை சிறப்புடையது, சிறப்பு தாமரை நீரிலே தான் இருக்கும். நீர் எவ்வளவு உயரமோ அவ்வளவு தாமரை உயரமாக இருக்கும். வெள்ளத்தனைய மலம், அதுபோல தாமரை நீருக்கு அடையாளம், நீருக்கு அடையாளம். நெருப்புக்கு சுபத்திகம், அதனால சுவத்திகம்னு இருக்கு. அது என்ன? இருதலை மேலின்னு சொல்றார், இருதலை மேலிங்கிறார். மேலி இருக்குதல்லவா, கலப்பை, இரண்டு பக்கமும் கலப்பை இருந்தா இப்படியோ அது போன்ற அடையாளம், அது சுபஸ்திகம்னு பேரா, அதுதான் நெருப்பு கடையாளங்கிறார். அறுபுள்ளி, ஆறு புள்ளி காற்று கடையாளம், அது அந்த அறுகோணம் சொன்னார், அதை ஒட்டி இது வருது. ஆறு புள்ளி மூணு, இங்கிட்டு மூணு, புரியுதா? இது அறு புள்ளி காற்று கடையாளம், அறு புள்ளி. ஆறாமுத விந்து, விந்துங்கிறது ஒரு பொட்டு மாதிரி, அது வந்து ஆகாயத்துக்கு பிரிவின்றி மண் புனல் தீக்கால் வானம் மண்ணு மண்ணு அடைவே என்று ஒன்புதல்வா ஆகமும் இதெல்லாம் இதுல சொல்லுதுன்னா நான் சொல்லல ஆகமத்துல சொல்லு சிவாகமத்துல இப்படி சிவபெருமான் சொல்லி வச்சிருக்கிறார். அது பூமிக்கு வடிவம் பூமிக்கு நிறம் பூதத்துக்கு வடிவம் பூதத்துக்கு நிறம் பூதத்துக்கு எழுத்து பூதத்துக்கு அடையாளம் இப்படி பஞ்சபூதங்களினுடைய தன்மைகளை இப்படி சொல்றார். அதனுடைய நிறம் குணம் அதனுடைய தன்மை இன்னும் அதுக்கு மேல குணங்கள் வருது பூதத்துக்குண்டான குணங்கள் பூதத்துக்குண்டான தெய்வங்கள் பூதத்துக்குண்டான தொழில்கள் இவைகளெல்லாம் நிறைய பூதத்தை பத்தியே இவர் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பார்வதி பதே பத்தியே மாதிரி புகழ்வாடி முத்தனாமரேனை உலகம் எல்லாரும் பார்வதி பதையே.